ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்திலும் கூட இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நம்முடைய காரியங்கள் எல்லாம் காணப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியமான விஷயம். இந்த நாட்களில் நாம் அதிகமாய் ஜெபிக்கும்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேசத்தின் மேல் ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு கொள்ளை நோய் பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்காக அந்தந்த தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டியது அவர்கள் மேல் விழுந்த கடமை. இது ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் மட்டும் வந்திருக்கிற ஒரு கொள்ளை நோய் அல்ல. இன்னைக்கு ஏறக்குறைய இந்த நாட்களின்படி ஒரு 180 தேசங்களுக்குள் இந்த குரோனோ வைரஸ் ஊடுருவி இருப்பதாக செய்திகள் வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை குறித்து எவ்வளவு அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஆண்டவர் இந்த நாட்களிலும் கொடுக்கிறார். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் வந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவ சித்தத்தை, அதாவது சூழ்நிலைகளின்படி சரியாய் ஜெபிக்காமல் வேறு விதமாய் நாம் ஜெபிப்போமானால் அதற்கு பலன் கிடைக்காது. ஆகையினாலே இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்புகள் ஒரு முழு உலகத்திற்கும் அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. நோவாவின் நாட்களில் முழு உலகத்திலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. லோத்தின் காலத்தில் ஒரு பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பு வந்தது. யோனாவின் காலத்தில் அப்பொழுதும் நினிவே என்கிற ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இது வேதத்தில் நாம் பார்க்கிற மூன்று விதமான மூன்று நியாய தீர்ப்பு சம்பவங்கள். இதில் நினிவே பட்டணம் மாத்திரம் தப்பித்து கொண்டதாக நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்ப இதிலிருந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். எது நிமித்தம் நினிவே தப்பியது, இதுதான் நம்ம கவனிக்கணும். அப்ப இன்றைக்கு இந்த கொடிய கொள்ளை நோயின் மூலமாக ஏராளமான ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாளின்படி 15,000 மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மேலாகவும் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இத்தாலி தேசத்திலே அடக்கம் பண்ணுவதற்கு முடியாத அளவுக்கு தினந்தோறும் அநேக ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த காரியத்தை நாம் எப்படி கையில் எடுப்பது, ஒரு தேவ பிள்ளை இதை எப்படி கையில் எடுத்து ஜெபிப்பது? இப்பொழுது வேதத்திலே இருந்து இந்த நியாய தீர்ப்புகளை குறித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நியாய தீர்ப்புகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் வரிசையாக ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நான் சொல்லுகிறேன். முதலாவது உலகத்திலே முழு உலகத்திற்கும் வந்த நியாய தீர்ப்பாக நோவாவின் நாட்களில் நடந்தது. நோவாவின் நாட்களில் பார்க்கும் பொழுது மனுஷனை படைத்தது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 6 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 6:1 மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரதிகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்தைகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்தைகளோட கூடுகிறதினால் அவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்கள் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராய் இருந்தார்கள். 6 பார்க்கும் பொழுது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பூமியிலே மனுஷனை படைத்ததற்காக துக்கப்பட்டார். அந்த அளவுக்கு பாவம் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியது. அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் நோவாவின் இடத்துல சொல்லுகிறார், நீ கொப்பேர் மரத்திலே ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதற்கு உள்ளும் புறமும் கீழ்ப்பூசு, பின்பு அதிலே நீ சகல பறவைகள் மிருகங்கள் ஜோடி ஜோடியாக சேர்த்துக்கொள், நீயும் உன் குடும்பத்தாரும் பிரவேசிக்க வேண்டும் எல்லாம் சொன்னார். இந்த காலகட்டத்திலே நோவாவுக்கு 600 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை பேசினார். இதை 5:32 சொல்லுகிறது. அதன் பிறகு நோவாவுக்கு 600 வயதாகும் பொழுது இந்த நியாய தீர்ப்பு சம்பவித்தது. இது ஆதியாகம் 7:11 இருக்கிறது. இப்படி இந்த 100 வருட காலத்தில் நோவா ஜனங்களுக்கு பிரசங்கித்தான். 2 பேதுரு 2:2-4 உள்ள வசனங்களை நீங்க படித்தீங்கன்னா தெரியும், நோவா நீதியை பிரசங்கித்தான். 100 வருடங்கள் நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்து வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அன்றைக்கு இருந்த முழு உலகத்திற்கும் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தான். அன்றைக்கு முழு உலகத்திற்கும் ஒரே பாஷை இருந்தது. ஆகையினால் நோவா அவன் ஜனங்களுக்கு அவன் ஒரே மொழியிலே அவன் பேசி ஜனங்களை எச்சரித்தான். 100 வருடம் ஊழியம். 100 வருடத்தின் முடிவிலே என்ன நடந்தது என்பதை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:37-39 மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரவாகத்திற்கு முன்பான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரவாகம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இயேசு கிறிஸ்து இதை தெளிவாக சொல்றார். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது என்பதை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நோவாவின் காலத்தில் 100 வருடங்கள் நோவா எச்சரிப்பு கொடுத்தும் முடிவு என்ன, அதனுடைய பலன் என்னன்னா ஒரு பலன் கிடைக்கல. 100 வருஷம் அவன் பிரசங்கித்தும் ஜனங்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளவே கிடையாது. புசிப்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொடுப்பதிலும் பெண் எடுப்பதிலும் அவர்கள் உலக கலியாட்டுகளிலே நிறைந்திருந்தார்களே தவிர நோவாவின் வார்த்தையை ஒருவன் கூட கவனித்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததாக மனம் திரும்பியதாக ஒரு நபர் கூட மனம் திரும்பியதாக வேதம் சொல்லவில்லை. நோவாவின் பிரசங்கம் அந்த ஜனங்களுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான பிரசங்கமாயிருந்தது. அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஜலப்பிரவாகம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் அளவும் கடைசி வரைக்கும் யாருமே உணரலன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அப்படியானால் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது, ஜனங்கள் அதை புறக்கணித்தார்கள். நியாய தீர்ப்பை சந்தித்து ஜனங்கள் செத்து மடிந்தார்கள். இதுதான் காரியம். சரி, அது அப்படி இருக்கட்டும். இன்னொரு சம்பவத்தை நான் கொண்டு வருகிறேன். லோத்தின் நாட்களிலே ஒரு நியாய தீர்ப்பு நடந்தது. அதையும் நான் உங்களுக்கு சுருக்கமாய் காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 19:12-13 மூன்று வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமார்த்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமகன்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மார் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. லோத்துக்கு 2 குமார்த்திகள் இருந்தாங்க. இந்த ரெண்டு குமார்த்தைகளை திருமணம் செய்வதற்கென்று ரெண்டு மணமகன்களை அவன் பேசி முடிவு செய்து வைத்திருந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இங்கே தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு பிரியமானவர்கள் வேண்டியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்லி அவர்களை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி ஒரு கடைசி தருணம் கொடுக்கிறாங்க. லோத்து உடனே போய் அந்த ரெண்டு மறு தன்னுடைய மகள்களை திருமணம் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளிடத்துல போய் பேசுறார். ஆனால் அந்த ரெண்டு பேருமே லோத்து பேசுறது அவர்களுக்கு பரியாசம் பண்ணுவது போல கேலி கூத்தாக இருந்தது. அதை கிண்டல் அடித்து அவர்கள் அனுப்பிட்டாங்க. பரியாசமா தெரிஞ்சது. லோத்தின் வார்த்தைகளை அவங்க மதிப்பு கொடுக்கல, ஏற்றுக்கொள்ளல, மனம் திரும்பல, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த நாட்களில் அந்த ஜனங்களுடைய கூக்குரல் மிகவும் பெரியதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தை எட்டினது. அதன் முடிவு மொத்த சோதோம் கொமரா அழிவை சந்தித்தது. அழிஞ்சு போயிட்டாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது நோவாவின் நாட்களில் எப்படி 100 வருட நோவாவின் பிரசங்கத்திற்கு பலன் கிடைக்காமல் அழிந்தார்களோ, இது இயேசு கிறிஸ்துவே உறுதிப்படுத்தினார். அதே போல லோத்தின் நாட்களிலும் கூட லோத்தின் கடைசி எச்சரிப்பு வரைக்கும் ஜனங்களுக்கு போய் சேரவில்லை. அவனுடைய மகள்களை திருமணம் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள் கூட லோத்துடைய வார்த்தையை கேட்கல, கேட்டு ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கர்த்தருக்கு நேராய் தங்கள் இருதயத்தை திருப்பல. இதுதான் அவருடைய அழிவுக்கு காரணம். இதுதான் அந்த நியாய தீர்ப்பை அவர்கள் சந்தித்ததற்கு காரணம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம நினிவே பட்டணத்துக்கு போவோம். அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அங்கே யோனாவின் காலத்தில் நடந்த காரியம், 3வது அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை முதலாவது நான் வாசிக்கிறேன். 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு நகரம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அடுத்த வசந்தி சேர்த்து வாசிக்கிறேன். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவு கெட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யோனா போய் ஒரே ஒரு பிரசங்கம் பண்றான். பட்டணத்து நடுவில் போய் 1 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு பிரசங்கம் பண்றான். கேட்ட உடனே அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் விசுவாசித்தார்கள். தேவனுக்கு பயந்து அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்தாங்க. இந்த செய்தி அந்த நினைவேவின் ராஜா வரைக்கும் போச்சு. ராஜாவும் அதை கேள்விப்பட்டு, யார் நம்முடைய பட்டணத்துக்கு விரோதமா இப்படி பேசுகிறவன், அழிஞ்சு போங்கன்னு சொல்றதுக்கு யார் அவன் என்று சொல்லி கோபமெல்லாம் படல. அவன் எழுந்தான், அவனும் விசுவாசித்தான். எழுந்து தான் போட்டிருந்த ராஜ வஸ்திரத்தை கலற்றி போட்டு ரட்டுடுத்தி கொண்டான். அதாவது சணல் நூல்ல செய்யப்பட்ட ரட்டு. அதை உளுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து தன்னை தாழ்த்துகிறான். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தில் இருந்ததான ஆடுகள் மாடுகள் முதலான மிருக ஜீவன்களுக்கு கூட உபவாசம் என்று சொல்லி அவன் அறிவித்தான். பிள்ளைகள் குழந்தைகளுக்கு கூட எதுவுமே கொடுக்காதீங்க, அனைவரும் உபவாசம் என்று சொல்லி ராஜாவே கட்டளை கொடுத்தான். மொத்த ஜனங்களும் மறந்திருமிட்டாங்க. ஒரே ஒரு பிரசங்கம். முடிவு என்ன? 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உடனடியாக அதற்கு பலன் கிடைச்சது. நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. 40 நாட்களிலே நினிவே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகிறது, கவிழ்க்கப்பட்டு போகும் என்றால் பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகிறது என்று நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த பெரிய பூமி எதிர்ச்சியின் மூலமாக முழு பட்டணமும் கவிழ்க்கப்பட்டு போக போகிறது. இந்த நியாய தீர்ப்பு எச்சரிப்பு 40 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த செய்தியை கேட்ட அன்றைய தினமே ராஜா முதல் கடைசி குடிமகன் வரைக்கும் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவர் அதை பார்த்தார், மனம் இறங்கினார். அவர்களுக்கென்று அறிவிக்கப்பட்டதான் அந்த நியாய தீர்ப்பை செய்யாதபடி கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் அதை நிறுத்தி கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த மூன்று சம்பவத்திலும் ஒரு காரியத்தை நாம் கவனிக்கணும். நோவாவின் நாட்களில் முழு உலகம் அழிவுக்கு காரணம், அந்த ஜனங்கள் 100 வருட பிரசங்கத்தை அசட்டை பண்ணினார்கள். லோத்தின் காலத்தில் சோதோம் கொமராவுக்கு வந்த அழிவின் காரணம், லோத்து கொடுத்த எச்சரிப்பை அவனுடைய மருமக்களாக வரக்கூடிய அந்த நபர்களும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்தனை பேரும் அசட்டை பண்ணினார்கள், மனம் திரும்பல. ஆனால் நினிவே பட்டணத்திலே யோனா செய்த ஒரே பிரசங்கத்திற்கு அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள். இந்த நியாய தீர்ப்பு வராமல் நிறுத்தப்பட்டதற்கு ஒரே காரணம், மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மனம் திரும்புதல் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு முன்பாக வைக்கிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அதை நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், சில விஷயங்களை சொல்ல போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பிலாத்து சில கலிலேயனுடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனந்திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள், அவர்களைப் போலவே அழிந்து போவீர்கள். அடுத்தது, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இடத்தில் பிலாத்து சில கலிலேயர்களை கொலை செய்தான். சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்று போட்டது. ஒன்று கொலை, இன்னொன்று விபத்து. இந்த ரெண்டு சம்பவங்களிலும் ஜனங்கள் செத்திருக்கிறாங்க. இதை குறித்து இயேசு கிறிஸ்து ஏன் அவர்கள் செத்தார்கள் என்பதற்கான காரணத்தை துல்லியமா சொல்றார். அவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் அதிக பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படின்னாரு. அப்படின்னா நீங்க மனம் திரும்பி இருக்கிறதுனால தான் பிழைச்சிருக்கிறீங்க. இதே போல உங்களை யாரும் கொலை செய்யவோ அல்லது ஒரு விபத்திலே மரிக்கிறதோ, அது போல உங்களுடைய ஜீவன் எடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நீங்கள் மனம் திரும்பி இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்களே தவிர, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் அதே போல ஏதாவது ஒன்று நடந்து உங்கள் உயிர் எடுக்கப்படும் சொல்றார். அப்படின்னா மனம் திரும்புதல் என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான காரியத்தை செய்கிறது. ஒருவனுடைய மனம் திரும்புதல் தான் அவனுக்கு பாதுகாப்பு. ஒரு நபருடைய மனம் திரும்புதல் தான் அவனுடைய ஜீவனை பாதுகாக்கக்கூடிய பரலோக பாதுகாப்பை கொடுக்கிறது. இல்லாத பட்சத்தில் பாதுகாப்பு கிடையாது. இந்த உலகத்தில் விபத்தோ, கொள்ளை நோயோ, கொலை செய்யப்படுதலோ, மரணங்கள், அகால மரணங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் உலகத்திலே மனிதனுக்கு நேரிடுகிறது. அதிலிருந்து தப்புவதற்கு ஒரே ஒரு பாதுகாப்பு பரலோகம்தான் கொடுக்க வேண்டும். அந்த பரலோக பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கிறது? மனம் திரும்பினவர்களுக்குத்தான் அந்த பாதுகாப்பு உண்டு என்று இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கார். இதைத்தான் நம்ம புரியணும். மனம் திரும்பினவர்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு. அப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும்? 180 தேசங்களுக்கு மேலாக இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது. இந்த நேரத்தில் தேவ பாதுகாப்பு தான் மனிதர்களின் ஜீவனுக்கு உத்தரவாதம், பரலோகத்தின் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை அடைவதற்கு ஜனங்களின் மனம் திரும்புதல் தான் அந்த பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கணும். மனம் திரும்புற அனுபவம் தன் பாவத்தை விட்டு, தன் சுய விருப்பமான வாழ்க்கையை விட்டு, இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கையை விட்டு, பாவத்தை விட்டு ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தின் பாதுகாப்பு மனிதனுக்கு கிடைக்கிறது. அதுதான் மெய்யான பாதுகாப்பு. அப்ப இந்த நாட்களில் நாம ஜெபிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், முழு உலகத்திலும் எழுப்புதல் வர வேண்டும். ஏன்? இதுதான் காரணம். இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த எழுப்புதலின் காலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு ஆயிரம் ஆயிரங்களாய் லட்ச லட்சமான ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது இந்த பாதுகாப்பு மனிதனுக்கு பரலோகத்திலிருந்து கிடைக்கிறது. அதுக்குதான் நம்ம எழுப்புதல் எழுப்புதல் நடிச்சுக்கிறோம். அதற்காக தான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க, எழுப்புதல் தேசத்தில் வரணும், அதற்காக பிரயாசப்படுங்கள். திரும்ப திரும்ப சொல்வதின் காரணம் என்ன? ஜனங்களின் மனம் திரும்புதல் தான் பாதுகாப்பு. மனம் திரும்புதல், நீங்க யோசிச்சு பாருங்க, வேதம் முழுவதும் அதுதான் இருக்குது. இந்த மனம் திரும்புதல் ரெண்டு பக்கத்தில் இருக்கணும். ஒன்று, ஏற்கனவே கர்த்தரை அறிந்தவர்களும் தங்கள் குறைவுகளை விட்டு மனம் திரும்பணும். அதே நேரத்தில் ஆண்டவரை அறியாதிருக்கிறவர்களும் மரணத்திற்கு தப்புவதற்கு அவர்களும் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை அதற்கு உங்களுக்கு காட்டிட்டு நான் ஜெபிக்க நினைக்கிறேன். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 7:13-14 ஆகிய ரெண்டு வசனங்களை நான் மீண்டும் ஒருதரை வாசித்து முடிக்க போறோம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அதுதான் மனம் திரும்புதல், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் மனம் திரும்புதல். இப்ப நான் படித்த வாசனம் கர்த்தரை அறிந்த ஜனங்களின் மனம் திரும்புதல். ரெண்டு இடத்துல மனம் திரும்புதல் வரும். ஆண்டவரை அறியாத ஜனங்களும் மனம் திரும்புதலை பெற்று ரட்சிப்படைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பையும் அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறுவதற்காக நாம ஜெபிக்கணும். இரண்டாவது, ஏற்கனவே ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் தங்கள் குறைவுகளை விட்டு, நிர்விசாரங்களை விட்டு, சுயநலத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பட்சத்தில் ஆண்டவருக்காக நிற்கும்படிக்கு வாழ்வதற்கு தங்கள் மனதை திருப்ப வேண்டும். இந்த ரெண்டு பகுதியிலும் மனம் திரும்புதல் சம்பவிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தில் க்ஷேமத்தை கட்டளையிடுவார். இதுதான் காரியம். ரெண்டு மன திரும்புதல் நடக்கணும். ஒன்று தேவ ஜனங்களுக்குள்ளும் நடக்கணும், இன்னொன்று பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிற கர்த்தரை அறியாத ஜனங்கள் மனம் திரும்பணும். இந்த ரெண்டு மன திரும்புதல்களும் சம்பவிக்கும் பொழுது அது எந்த தேசமானாலும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள் வரும். அந்த தேசத்தில் ஆண்டவர் க்ஷேமத்தை கட்டளையிடுவார். இந்த வாதைகள் முழுவதும் நிறுத்தப்படும். தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதுக்குதான் நம்ம இந்த நாட்களில் ஜெபிக்கணும். கருத்தா ஜெபிங்க. உங்க தனிப்பட்ட ஜெபத்துல ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்ப ஜெபத்துல ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுதெல்லாம், சபையாக ஜெபிக்கும் பொழுது, கூடி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். அது இந்த ஃபோக்கஸ் டு த பாயிண்ட் நம்ம கரெக்டா இருக்கணும். ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா ஜெபிக்கணும். என்னமோ நம்ம வேக ஜெபிச்சுட்டு போக கூடாது. நானும் ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்க கூடாது. எதுக்கு ஜெபிக்கணும்? பின் பாயிண்டா ஜெபிக்கணும். இதுக்கு ஜெபிச்சாதான் மாற்றம் வரும். வேதம் என்ன முறையை காட்டுகிறோ அதை துல்லியமாய் பார்த்து அந்த காரியத்தை மாத்திரம் கவனம் செலுத்தி நீங்க ஜெபிச்சா கண்டிப்பா காரியங்கள் மாறுதலாய் முடியும். அதனால எல்லாருடைய மனம் திரும்புதலுக்காக, தேசத்திலே எழுப்புதலுக்காக, எல்லா தேசங்களிலும் ஆண்டவருடைய பின்மாறி கால மழை கர்த்தர் இந்த நாட்களில் ஊற்றும்படி கருத்தோடு ஜெபியுங்க. நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை தேசத்தில் பார்க்க முடியும். ஜெபிக்கலாம். எல்லார் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, தேவரீர் வேத வசனத்தில் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு நீங்க பதில் வச்சிருக்கிறீங்க அப்பா. உலக தோற்ற முதல் ஏற்பட்ட நியாய தீர்ப்புகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நோவாவின் நாட்களில் முழு உலகத்திற்கும் ஏற்பட்ட நியாய தீர்ப்பு, லோத்தின் நாட்களில் சோதோம் கொமோரா என்ற பட்டணங்களுக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பு, யோனாவின் காலத்தில் நினிவே பட்டணத்திற்கு அந்த மகா நகரத்திற்கு விரோதமாய் சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வைத்ததற்காக சோத்திரம். இவைகளில் நாங்கள் கண்டுகொண்ட ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பினவர்கள் காக்கப்பட்டார்கள், மனம் திரும்பாதவர்கள் அழிந்து போனார்கள். இதைத்தான் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை தன் பலியோடு கலந்தான். சீலோவாமிலே கோபுரம் இடிந்து 18 பேரை கொன்று போட்டது ஏன்? மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் அது அவர்களுக்கு சம்பவித்தது என்று எங்கள் இயேசுராஜா அதை தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க, உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்ற ஒரு எச்சரிப்பையும் நீங்க முன்வைக்கிறீங்க அப்பா. மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காக சோத்திரம் அப்பா. இப்பொழுதும் நாங்கள் இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் நாங்களும் இணைந்து இப்பொழுதுமை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்திலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு பின்மாறி மழை ஊற்றப்படட்டாண்டவரே. இன்றைக்கு 180 தேசங்களுக்கு மேலாக இந்த கொரோனா வைரஸ் பரவி ஜனங்களை ஆண்டவரே கொள்ளை கொண்டு கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஜனங்களுக்குள் மனம் திரும்புதலை தாங்கப்பா. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் இப்படியே கெட்டு போவீர்கள் என்று உடைய எச்சரிப்பின் சத்தம் எங்கள் காதுகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது. தேவரே, நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிறதை எங்களுக்கு துல்லியமாய் நீங்க காட்டி கொடுக்கிறீங்க அப்பா. ஜனங்கள் மனம் திரும்பும்படி செய்க. தங்கள் பாவ வழிகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை விட்டு, படைத்த எங்கள் தேவன் எங்களை பரிசுத்திற்கென்று படைத்திருக்க, பாவத்திற்குள் வாழ்கிற ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உமக்கு நேராய் வரும்படிக்கு தேவரீர் ஜனங்களின் இருதயத்தில் ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக சோத்திரம். உமை அறிந்தவர்களும் கூடாண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்னு சொன்னீங்க. ஏற்கனவே உமை அறிந்தவர்களும் நிர்விசாரங்களை விட்டு வெளியே வரட்டும். பண ஆசை, பொருளாசை, உலகத்தின் ஆசை, சுயநலங்கள், இவைகளை விட்டு ஒவ்வொருவரும் வெளியே வரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய். உண்மையான மனம் திரும்புதல் தேவ ஜனங்களுக்குள்ளும் உண்டாகட்டும், உமை அறியாத ஜனங்களுக்குள்ளும் உண்டாகட்டும். இந்த மனம் திரும்புதலே ஆண்டவரே தேசத்தின் அழிவுகளில் இருந்து தேசத்தை பாதுகாக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. உடைய வார்த்தைகளின்படியே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிற கொள்ளை நோய் என்கிற அந்த 6வது அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக 7வது அடையாளமாகிய பூமி எதிர்ச்சியும் உலகத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது அம்மா. உடைய வருகை மிக சமீபம். இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தர் திறந்து கொடுப்பதற்காக சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பு.